புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வை. புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வையின் நேய நெஞ்சங்களுக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சென்ற புலம்பெயர் பார்வையில் தொழில் வாய்ப்புகள், புலம்பெயர்ந்தவர்களில் ஜெர்மனி நாட்டின் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் தொழில்கள் குறித்தும் கவனித்திருந்தோம். அவர்களுக்கான ஊதியம் என்கிற விடயத்தை உதாரணங்களோடு கவனிக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த உதாரணங்களோடு ஊதியங்கள், அவை சம்பந்தமான சலுகைகள் முதலானவைகளை கவனிப்பதற்கு முன்னால் இன்னொரு தகவலையும் தொழில் குறித்து இங்கு பதிவு செய்து கொள்ளலாம். வேலை செய்பவர்கள் என்கிற வகையில் ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது சரியாக சொன்னால் ஒரு முதலாளியின் கீழ் வேலை செய்பவர்கள் என்பது தவிர, சுய தொழில் செய்பவர்கள் என்கிற வகையிலும் இன்று நிறையவே நம்மவர்கள் தொழில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. அதாவது நான் குறிப்பிட்ட இந்த 25 வருடங்களுக்கு முற்பட்ட நிலை என்பதிலிருந்து அன்றைக்கு மிக குறைவாக இருந்த இந்த சுய தொழில் செய்பவர்களின் தொகை இன்றைக்கு நிறையவே அதிகரித்து காணப்படுகிறது என்பது கவனிக்கத்தக்கது. இதில் முதலாவதாக அமைவது சுய தொழில் என்ற வகையில் வியாபார ஸ்தாபனங்கள் என்பனவாகும். இந்த வியாபார ஸ்தாபனங்கள் என்பன இடத்திற்கு இடம், நகரத்திற்கு நகரம் வித்தியாசமானதான ஒரு தன்மையில் அமைகின்றன. அதாவது மக்கள் தொகை பெருக்கம் என்பது இந்த வியாபார ஸ்தாபனங்களின் தொகையை தீர்மானிக்கிற ஒன்றாக அமைகிறது. நான் இங்கு குறிப்பிடுகிற மக்கள் தொகை பெருக்கம் என்பது புலம்பெயர்ந்த நம்மவர்கள் எவ்வளவு தொகையாக குறித்த நகரத்தில் வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த வியாபார ஸ்தாபனங்களின் தொகை அல்லது நிலை அமைகிறது என்று பார்க்கலாம். இதை ஒரு உதாரணத்தில் சொன்னால் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நான் வசிக்கின்ற நகரம் சிந்தல் சிங்கன் என்று குறிப்பிடப்படுகிற ஒரு நகரம். பாடன் விட்டன்பர்க் என்கிற மாநிலத்தில் அதனுடைய தலைநகரமான ஸ்டுட்கார்ட்டிலிருந்து 18 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிறதான ஒரு நகரம். இந்த நகரத்தை அண்டியதாக பெபிலிங்கன் என்று குறிப்பிடப்படுகிற இன்னொரு நகரம் உண்டு. அநேகமாக இந்த ரெண்டு நகரங்களையும் இணைத்து கொண்டே சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. சிந்தில்சிங்கன், பெபிலிங்கன் என்று குறிப்பிடுவார்கள். இந்த பெபிலிங்கன் என்பதே ஒரு வட்டம் அல்லது போனால் ஒரு வளையம் என்று கொள்ளலாம். அந்த வளையத்துக்குள் வருகிற பல நகரங்களுக்குள் சிந்தில்சிங்கனும் ஒன்று. இந்த பெபிலிங்கன் வளையம் மிக பெரியது. அதற்கென்ற ஒரு மைய அரச அமைப்பு அல்லது நிறுவன அமைப்பு இருக்கிறது. அதை லேண்ட்ராட்சம் என்று குறிப்பிடுவார்கள். லேண்ட் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வளையம் என்பதை உள்ளடக்கியது. அந்த வகையிலே அந்த வளையத்துக்குள் வேறு நகரங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றினுடைய பிரதானமான அரசுசார் செயற்பாடுகள் அனைத்தும் இந்த லேண்ட்ராட்சத்தினூடாகவே நடைபெறுவதாக இருக்கும். அந்த வகையில் சிந்தில்சிங்கனுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அது பெபிலிங்கன் லேண்ட்ராட்சத்துக்குள் வந்தாலும் அதற்கென்று அரசுசார் அமைப்புகளை செய்வதற்குரிய தனித்துவமான ராத்ஹவுஸ் என்பது அமைகிறது என்று பார்க்கலாம். அந்த ராத்ஹவுஸ் என்பதிலே சொல்லப்படுகிற அந்த அதிகார நிகழ்வுகள் சிந்தில்சிங்கனுக்கு தனித்து கொள்ளப்படுகின்றன. அது தவிர்ந்த மற்ற நகரங்கள் தங்களுக்குரிய ராத்ஹவுஸை கொண்டிருந்தாலும் அரசுசார் நிறுவனங்கள் அல்லது அரசுசார் அமைப்புகளின் தன்மைகள் அனைத்தும் பெபிலிங்கனுடைய ரேண்டசத்தின் ஊடாகவே நடைபெறுகிறது என்று கவனிக்கலாம். இதிலேயும் குறிப்பிட்ட சில தன்மைகள் சிந்தில்விங்கனுக்கும் கூட பிப்ளிங்கன் லேண்டர்ஸத்திலேயே இருக்கிறது. உதாரணத்திற்கு மோட்டார் வண்டி பதிவு செய்தல் என்பது சிந்தில்விங்கனில் வாழுகின்ற ஒருவர் அவரை பொறுத்தவரையில் அவருடைய மோட்டார் வண்டி பதிவுக்குரிய அலுவலகம் அல்லது அந்த பதிவு பிப்ளிங்கனிலேயே செய்யப்படுவதாக இருக்கும், அது சிந்தில்விங்கனில் செய்யப்படுவது இல்லை. ராத்தோஸ் என்று நான் குறிப்பிடுவது நம்மை பொறுத்தவரையில் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் மாநகர சபை என்று சொல்லலாம். ஒவ்வொரு நகரத்துக்கும் இருக்கிற மாநகர சபை என்ற வகையிலேயே இது அமையும். இந்த பிப்ளிங்கன் சிந்தில்விங்கனில் வாழுகிற நம்மவர்களின் தொகை குறிப்பிட்ட அளவே இருக்கிறது என்பதனால் நம்மை பொறுத்தவரையில் சிந்தில்விங்கன் பிப்ளிங்கன் என்கிற ரெண்டு நகரங்களில் இரண்டு ரெண்டு நம்மவர் வியாபார ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக நாங்கள் கடை என்று சொல்லுகிற வகையில் அமைவன சிந்தில்விங்கனிலே ஒரு வியாபார ஸ்தாபனமும் அதே போல பிப்ளிங்கனிலே ஒரு வியாபார ஸ்தாபனமும் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த வியாபார ஸ்தாபனங்கள் நம்மவர்கள் தேவைகளை நிறைவேற்றுகிற ஸ்தாபனங்களாகவே அமைகின்றன. மிகச்சரியாக சொன்னால் நம் நாட்டினுடைய நமக்கு தேவையானதான உணவுப் பொருட்கள், கறிகாய் வகைகள், பலசரக்கு வகைகள் முதலானவைகளே மிக கூடுதலாக இந்த வியாபார ஸ்தாபனங்களில் இடம்பெறுகின்றன. இவை தவிர ஓரளவு அல்லது குறித்த அளவு, அது இந்த பிப்ளிங்கன் சிந்தில்விங்கன் ஸ்தாபனங்களில் பெருமளவுக்கு இல்லை, மிக குறைவாகவே ஆடை வகைகள் முதலானவைகளும் அமைகின்றன. மிக கட்டாயமாக எப்படி இந்த மரக்கறி வகைகள், பலச்சரக்கு வகைகள் முதலானவைகள் அமைகின்றனவோ அதே போல நம்மவர்களின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்ற வகையில் சினிமா சம்பந்தமான ஆடியோக்கள், வீடியோக்கள், சிடிக்கள் முதலானவைகளும் இங்கு இடம்பெறுகின்றன. இவைகளில் விற்பனைக்கு இருக்கின்றவைகள் என்றும் மிக கூடுதலாக வாடகைக்கு கொடுக்கப்படுகின்றன என்றும் இந்த தன்மைகள் அமைகின்றன. இது நம்மவர்கள் வாழுகிற இந்த தொகை அடிப்படையில் அமைகிறதான ஒரு நகரத்தினுடைய தன்மை என்றால், இதில் இருந்து கொஞ்சம் தள்ளி போய் நான் குறிப்பிட்ட இந்த பாடன் விடன்பர்க் என்கிற மாநிலத்தின் தலைநகரமான ஸ்டுட்கார்ட் என்பதில் நிறையவே நம்மவர்கள் தொகை மிக அதிகம் என்ற வகையில் அங்கு ஏறத்தாழ 6-7 வியாபார ஸ்தாபனங்கள் இருக்கின்றன என்று பார்க்கலாம். இந்த 6-7 வியாபார ஸ்தாபனங்களில் ஒன்றே ஒன்று மட்டும் வட இந்தியர்களினால் நடத்தப்படுகிற ஒரு வியாபார ஸ்தாபனமாக இருக்கிறது. அது தவிர்ந்த மற்றவைகள் அனைத்தும் நம்மவர்களினாலேயே நடத்தப்படுகின்றன. இதில் ஆடை ஆபரணங்கள் முதலானவைகள் மட்டுமே விற்பனைக்கு இருக்கிற தனித்துவமான ஸ்தாபனமும் இருக்கிறது என்று பார்க்கலாம். அதை சரியாக சொல்வதானால் மக்கள் தொகை பெருக்கத்தை பொறுத்து அந்த அடிப்படையில் இந்த சுயதொழில் வாய்ப்பானவர்கள் மேற்கொள்கிற இந்த வியாபார ஸ்தாபனங்கள் அவர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகிற வகையில் ஒரே ஸ்தாபனமாகவோ அல்லது வேறு வேறு ஸ்தாபனங்களாகவோ தொகை பெருக்கத்துக்கு தக்கதாக அந்த வியாபார ஸ்தாபனங்களின் தொகையும் அமைகிறது என்று பார்க்கிறோம். இப்படியே இன்னும் சரியாக சொன்னால் நம்மவர்கள் நிறைந்து வாழுகிற ஃப்ராங்க்ஃபர்ட் நகரத்திலோ அல்லது டோட்மண்ட், டுசுல்டோப் முதலான நகரங்களிலோ இன்னும் அதிக அளவான வியாபார ஸ்தாபனங்கள் இடம்பெறுகின்றன என்று பார்க்கலாம். இவை அனைத்தும் சுயதொழில் மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிற வியாபார ஸ்தாபனங்களாக, சரியாக சொன்னால் கடைகளாக இருக்கின்றன. இது தவிர இன்னும் ஒரு சுயதொழில் முயற்சி என்ற வகையில் இம்பிஸ் என்று அழைக்கப்படுகிற சிறிய சிற்றுண்டி சாலைகள், இவைகளையும் சுயமாக நடத்துகின்றவர்களாக நம்மவர்கள் இருக்கிறார்கள். இந்த இம்பிஸ் என்பது ஒரு மிகப்பெரிய உணவு விடுதி, ஹோட்டல் போன்றதான அமைப்புகள் அல்லாமல் மிக சாதாரணமான ஒரு உணவு கடை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகின்றவைகளாக, அதாவது உட்கார்ந்து சாப்பிடுவது என்கிற வகையில் அல்லாமல் நின்ற நிலையிலே சாப்பிட்டு விட்டு செல்கிற வகையில் சிற்றுண்டிகளே மிக கூடுதலாக இவற்றில் விற்பனைக்கு இருக்கின்றன என்று குறிப்பிடலாம். அதுவும் காலை நேரத்து உணவுகள் என்ற வகையிலே பான் அல்லது போனால் பானோடு சார்ந்த அத்தகையதான வகைகள், அவைகளுக்குள்ளே உள்ளீடுகள் அமைக்கப்பட்டு அவைகள் விற்பனைக்கு. அது தவிர கோபி, தேநீர் இவைகளோடு குளிர்பானங்கள் முதலானவைகளும் இந்த வகையிலே இவைகள் என்ற வகையில் அமைகிற இம்பிஸ் என்கிற இந்த வியாபார ஸ்தாபனங்களும். இவைகள் கூடுதலாக மக்கள் செறிந்து வாழுகிற பகுதிகளிலேயே, அதுவும் அலுவலகங்கள் நிறைந்திருக்கிற பகுதிகளிலேயே பெரும்பாலும் மேற்கொள்ளப்படுகின்றன. இது நம்மவர்களை மட்டும் அல்லாமல் ஜெர்மானியர்களும் இதனுடைய வாடிக்கையாளர்களாக, அதாவது அவர்களுக்குரிய வகையிலேயே இந்த ஜெர்மன் நாட்டினுடைய காலை உணவுகள் முதலானவைகள் தயாரித்து அவைகள் விற்பனை செய்யப்படுகிற வகையில் அவர்களும் கூட இந்த இம்பிஸ்களை பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று குறிப்பிடலாம். மூன்றாவதாக ட்ரிங்கலே என்று சொல்லப்படுகிற சகலவிதமான பான குடிபானங்களும் விற்பனை செய்யப்படுகிற வியாபார நிலையங்களையும் நம்மவர்கள் ஆங்காங்கே நடத்துகிறார்கள். இந்த ட்ரிங்கலே என்பதில் எல்லா விதமான பானங்களும், அதாவது மது வகைகளில் இருந்து சாதாரணமான குளிர்பானங்கள், அதே போல மிக பெருமளவிற்கு உபயோகப்படுகிற தண்ணீர் முதலானவைகள் கூட அனைத்து விதமான குடிபானங்களையும் விற்பனை செய்கிற, அது மது அதே போல குளிர் வகை தவிர சாதாரணமானவை என்கிற அனைத்து விதமான குளிர்பானங்களும் மதுபானங்களும் இவைகள் அனைத்தும் விற்பனை செய்கிற ட்ரிங்கலே என்பது. இது கூட ஒரு மிகப்பெரிய கடையாக அல்லாமல் சாதாரணமான நான் முன்னாலே குறிப்பிட்ட இம்பிஸ் என்று சொல்லப்படுகிற சிறிய சிற்றுண்டி சாலை என்பதைப் போல ஒரு சிறிய குடிபான விற்பனவு நிலையமாகவே இந்த ட்ரிங்கலே என்பது சொல்லப்படுகிறது. அலே என்றால் ஒரு ஒழுங்கை அல்லது தெரு அல்லது இடம் என்பது பொருள். ட்ரிங்க் என்பது ஆங்கில வார்த்தையின் அடிப்படையிலே குடிப்பதற்குரியவைகள் விற்கப்படுகிற ஒரு ஸ்தாபனம். ஆக சுய தொழில் மேற்கொள்கிறவர்கள் என்ற நம்மவர்களை பொறுத்தவரையில் இந்த மூன்று விதமானதான வியாபார ஸ்தாபனங்களை நடத்துகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதில் மிக பெருமளவு நான் முதலிலே குறிப்பிட்டு கொண்ட கடை அல்லது போனால் நம்மவர்கள் தேவைகள் அனைத்தையும், இன்னும் சரியாக சொன்னால் அவைகளுக்கு பல அப்படிப்பட்ட வியாபார ஸ்தாபனங்களுக்கு பேரிலேயே அவை சொல்லப்படும் ஆசிய மார்ட் என்று குறிப்பிடுவார்கள், அதாவது ஆசியன் மார்க்கெட் என்பது அதனுடைய பெயராக இருக்கும். அதாவது நம்மை சார்ந்த அத்தனை ஆசிய பலசரக்கு வகைகளும் இந்த தன்மைகளும் அந்த கடைகளிலே விற்பனை செய்யப்படுகின்றன. அவைகளைத் தவிர மிக கூடுதலாக ஆடை வகைகள் என்பனவற்றுக்கு தனி வியாபார ஸ்தாபனங்களும், நகைகள் ஆபரணங்கள் என்பனவற்றுக்கு தனி வியாபார ஸ்தாபனங்களும். இது மிக கூடுதலாக இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையிலே காணப்படுகிறது. ஜெர்மனியில் மட்டுமல்ல, நம்மவர்கள் வாழுகிற எல்லா நாடுகளிலும் இத்தகைய ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக கூடுதலான அளவுக்கு இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. அநேகமாக இங்கிருந்து இயக்கப்படுகிற அத்தனை தொலைக்காட்சிகளிலும் இவைகள் பற்றிய மிக நிறைந்த விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, வானொலி நிலையங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் என்பது இந்த துறைகள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுவதாக இருக்கும் அல்லது குறிப்பிடும் என்று பார்க்கலாம். எனவே இந்த சுய தொழில் வாய்ப்பு என்பதிலும் இந்த தொழில் அனுபவத்தில் அல்லது தொழில் முறையில் நம்மவர்கள் இந்த புலம்பெயர் நாடுகளில், குறிப்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜெர்மனியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று குறித்து கொள்ளலாம். இந்த தகவலை பரிமாறிக்கொண்டால் இனி ஊதியம் என்ற வகையிலும், அதாவது ஒரு முதலாளியின் கீழ் தனிப்பட்டதோ அல்லது வேறு வகையிலோ ஆனதான தொழில்சார் நிறுவனங்களில் தொழில் புரிகின்றவர்களின் ஊதியங்கள் எப்படி அமைகின்றன, எந்த வகையிலே இருக்கின்றன என்ற வகையில், பெரும்பாலும் தொழிற்சாலைகள் என்பனவற்றில் கொடுக்கப்படுகிற ஊதியம் சிற்றுண்டி சாலைகளில் வழங்கப்படுகிற ஊதியத்தை விட அதிகமாக இருக்கிறது என்பது முதலிலே கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். தொழிற்சாலைகளில் என்பனவற்றையே பெரும்பாலும் நம்மவர்கள் தேடி வேலைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம், இந்த ஊதிய உயர்வு என்பது அங்குதான் இருக்கிறது. குறித்த சில தொழிற்சாலைகளில் நிரந்தர மாத ஊதியம் என்பது பெற்றுக்கொள்ளப்படுகிற நிலை இருக்கிறது. ஆனால் மிக பெரும்பாலானவற்றில் ஊதியம் என்பது மணத்தியாலத்திற்கு என்று நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த மணத்தியாலங்கள் அநேகமாக ஒரு நாளில் 8 மணத்தியாலமாகவும், அதாவது திங்களிலிருந்து வெள்ளி வரையிலும் 5 நாட்கள் 40 மணத்தியாலம் என்பது ஒரு நாளின், ஒரு மன்னிக்கவும், ஒரு கிழமையின் 5 நாட்கள், கிழமைக்கு 40 மணத்தியாலம், மிக குறைந்த அல்லது மிக அடிப்படையாக 35 மணத்தியாலம் என்று அது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது 40 கூடுதலாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அடிப்படை கிழமைக்கு 35 மணத்தியாலம் என்பது இந்த வகையிலே ஒரு மாதத்திற்கு 4 கிழமைகள் என்ற கணக்கிலே இந்த அடிப்படை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மணத்தியால ஊதியம் என்பது எவ்வளவு என்பதில் கூட எந்த தொழிற்சாலை அல்லது எந்த வகையிலே என்பதிலிருந்து இந்த ஊதிய வேறுபாடு காணப்படுவதாக இருக்கிறது. சரியாக சொன்னால் ஜெர்மனியில் மிக உயர்ந்த ஊதியம் என்பது வழங்கப்படுவதாக டைம்லர் பென்ஸ் என்று சொல்லப்படுகிற பென்ஸ் கார் கம்பெனியினுடைய ஊதியமே மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதை தவிர இந்த கம்பெனிக்கு மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்கிற நிறைய தொழிற்சாலைகள் இந்த கம்பெனி இருக்கிற இடங்களை சூழ்ந்து அமைகின்றன. அங்கேயும் கூட ஒரு சராசரியான நல்ல ஊதியம் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த ஊதியங்கள் நல்லனவாகவும் நிறைந்தனவாகவும் இருக்கின்றன என்பது நான் குறிப்பிடுகிற 25 வருடங்களுக்கு முந்தைய நிலை. இன்றைய நிலையில் நான் முன்னாலே குறிப்பிட்டதைப் போல புதிய நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது, அந்த நிலைமைகளும், இன்றைய பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் உலகளாவிய ரீதியில் என்பதனால் இன்றைக்கு இந்த ஊதிய தரம் மிக குறைந்து போயிட்டு முன்னைய நிலைகளில் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இவைகளெல்லாம் எப்படி அமைகின்றன அல்லது எப்படி இருக்கிறது என்பதை அடுத்த அங்கத்திலே காணலாம் என்று கூறி இன்று இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.